புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் மதிப்பு கூற்றுதல் ஒரு மகத்தான கலையா பார்க்கப்படுது. சாதாரண ஒரு விவசாயியோட வருமானத்தை அவங்களுடைய கனவை ஆசையை மகத்தான ஒன்றா மாற்றுறது மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பம் தான். இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்டம் மூலனூர் கிராமம் நாற்றிப்பாளையம் இயற்கை விவசாயி MNS சுகந்தி அவர்கள் முருங்கை மதிப்பு கூட்டல் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடனுரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேங்க. நான் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு முருங்கை விவசாயி. என்னோட பேர் சுகந்திங்க.
ஆமா, இப்ப முருங்கையில என்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நீ உற்பத்தி பண்றீங்கம்மா?
நம்ம ஊர் திருப்பூர் மாவட்டத்துக்கு ரொம்ப பிரசித்தமான குட்டை ரக முருங்கையில இருந்து நாங்க அதுல கிடைக்கிற பொருட்கள்ல விளையிற இதுல வந்து இலைகளை வச்சு இலை பவுடர் பண்ணிட்டு இருக்கோம். விதைகளை வச்சு விதைகள்ல இருந்து சில பொருட்களை நாங்க உற்பத்தி பண்ணி மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க மக்களுக்கு. இப்ப முருங்கைங்கிறதே ஒரு சத்து அதிகம் நிறைந்த ஒரு கீரை வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆய்வுக்கும் பாத்தீங்கன்னா முருங்கை தான் அதிக சத்து நிறைந்த ஒரு கீரைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மக்களுக்கு தெரிஞ்ச உண்மைதாங்க. இந்த கீரையில என்ன இருக்குன்னா, கால்சியம் சத்து கூடுதலா இருக்கு, அதாவது இரும்பு சத்து கூடுதலா இருக்கு. அப்ப குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நமக்கு எலும்புகளுக்கான சத்து கால்சியம் சத்துக்கு தேவையா இருக்குதுங்க, அதுல அந்த சத்து கூடுதலா இருக்குது நமக்குங்க.
இப்ப நம்ம பொதுவா அன்றாட வாழ்க்கையில மனிதனுடைய உணவு முறையில இந்த முருங்கைய தொடர்ச்சியா பயன்படுத்துறதுனால மனிதர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை இந்த முருங்கை அளிக்குது மேடம்?
இந்த கேள்வி ஒரு சிறப்பான கேள்விங்க சார். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முருங்கை வந்து எல்லா கால சில இதுக்கும் கிடைக்காதுங்க. வருஷம் 365 நாளும் நமக்கு வந்து முருங்கை காய் கிடைக்காது. அந்த மாதிரியான பட்சத்துல வருடம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம அந்த தருணத்துல கிடைக்கிறப்போ இலைகளை காய வச்சு இலை பவுடர் பண்ணி கொடுத்துக்கிறோம். இப்ப முருங்கை விதைகளை சேகரிச்சு அதுல இருந்து வர்ற பருப்புகள்ல ஆயில் எடுக்கிறோம், எண்ணெய் எடுக்கிறோம், முருங்கை எண்ணெய். இப்ப முருங்கை எண்ணெய்ங்கிறது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வரை நமக்கு கெடாம இருக்கும். அப்ப இந்த வருடம் முழுவதும் எல்லாரும் இதை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு வயசானவங்களுக்கு ஒரு மூட்டு வலி தேய்மானமோ இல்ல குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்துல ஒரு அசரிக்கை சோர்வு அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்க தொடர்ச்சியா சாப்பிடுறப்போ கூடுமான வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா சந்தோஷமா வாழலாமுங்க.
மேடம், இப்ப முருங்கையில பொதுவா என்னென்ன மாதிரியான வகைகள் என்னென்ன ரகங்கள் அதிகமா காணப்படுது மேடம்?
இப்ப நமக்கு இந்தியா குறிப்பா நம்ம தமிழ்நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 17 ரகம் பிரசித்தி பெற்ற எல்லா ஏரியாக்களையும் விளையிற மாதிரி இருக்குதுங்க. அதுல பார்த்தோம்னா நமக்கு அந்தந்த இதுல இருக்கிற நம்ம நாட்டு ரகம் முருங்கைங்கிறது ஒரு ரகம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் பழமையான முருங்கை மரங்கள் எங்க தோட்டத்திலயே இருக்கு, அது நாட்டு ரகம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க யாழ்ப்பாண முருங்கை இருக்கு, கரும்பு முருங்கை இருக்கு, நம்ம அரசுல கண்டுபிடிக்கப்பட்ட PKM 1-2 ரகங்கள் அதுல இருக்கு. அது இலைகளுக்கும் காய்களுக்கும் நல்ல பிரசித்தி பெற்றதுங்க. அது இல்லாம கப்பல்பட்டி முருங்கை, மூலனூர் முருங்கை, அரவக்குறிச்சி முருங்கை, இந்த மாதிரி முருங்கையில 17 ரகமான முருங்கை இருக்குதுங்க.
இப்ப பெண்களுக்கு இந்த முருங்கை மரத்தினுடைய இலைகள் முருங்கை காய் அப்படிங்கிறது பெண்களுக்கு என்ன மாதிரியான சத்துக்களையும் என்ன மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இந்த முருங்கை இருக்கு மேடம்?
கண்டிப்பாங்க. பெண்களுக்கு வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு 40-35 வயசுக்கு மேல ஒரு உடல் சோர்வு வருங்க. அது என்னன்னா இந்த எலும்பு தேய்மானம், எலும்புல ஒரு வறட்சி, அந்த மாதிரி இருக்கிறப்ப கால்சியம் சத்து யாருக்கும் பத்துறது இல்லை. இன்னைக்கு கால்சியம் சத்து இருக்கிற உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. துரித உணவுகளுக்கு மாற மாற நமக்கு அந்த மாதிரி சத்துக்கள் ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப சுண்ணாம்பு சத்து, இப்ப எங்க கிராமங்கள்ல திருப்பூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா அந்த சுண்ணாம்புக்கள் ஓடக்கல் நிறைந்த பகுதிகள் தான் எங்களுக்கு அதிகம்ங்க. அதுல வர்ற முருங்கைங்கிறது கால்சியம் சத்து எங்க மாவட்டத்துல வர்ற முருங்கைக்கு இன்னும் கூடுதல் சத்துங்க. இப்ப கால்சியம் சத்து கூடுதலா இருக்கிறனால உங்களுக்கு முடி கொட்டுறது, ஒரு சோர்வு இல்லாம இருக்கிற அந்த நிவர்த்தி பண்றதுங்க, கை கால் வலி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் அதை விட கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸ்கின் ரொம்ப, தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்குங்க. இந்த மாதிரி உடல் உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்றதுல முருங்கை எண்ணெய் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. அதாவது முருங்கை உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலாம்னா 3 ரகங்களை உற்பத்தி பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்ம நாட்டு ரக முருங்கைகளுக்கு குச்சியை கட் பண்ணி அந்த நம்ம கட்டுகளை அந்த கட்டைகளை கட் பண்ணி நம்ம வைக்கிறது ஒரு நடவு முறைங்க. ரெண்டாவது செடி முருங்கை அப்படிங்கிறது விதைகள் மூலியமா விதை நேர்த்தி பண்ணி அது மூலியமா நடவு பண்றது செடி முருங்கைங்க. இப்ப பிகேயும் ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி ரகங்கள், ரகங்கள் ரெண்டு ரகம் கரும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா குச்சி வைக்கிறது இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்க. பிகேம்ல ரெண்டு நேரத்தையும் பண்ணிக்கலாம், நம்ம ஒண்ணு விதைகளையும் நடவு பண்ணிக்கலாம், குச்சியும் நடவு பண்ணிக்கலாம். ஆனா செடி முருங்கை நமக்கு விதைகள் மட்டுமே பண்ண முடியும். யாழ்ப்பாண முருங்கை, மூலனூர் குட்டை ரகம், அரவாக்குறிச்சி முருங்கை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குச்சிகளை வெட்டி அந்த கால சூழலுக்கு, அதாவது நம்ம விதை காய்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துளிர் விடுங்க. அந்த சமயத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்க நல்லா கட் பண்ணிட்டு அந்த நம்மளோட ரெண்டு தளவுகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சாணத்தை வச்சு பக்குவப்படுத்தி நீங்க நடவு நேர்த்தி பண்ணீங்கன்னா சிறப்பான முறையில் நடவு செய்யலாம்.
இப்ப இந்த முருங்கை மரம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே ஒரு சில முருங்கை மரத்துல இயற்கையாவே ஒரு மழைக்காலங்களிலேயோ அல்லது கம்பளி பூச்சி அல்லது வேறு வகையான பூச்சி தாக்கங்கள் அப்படிங்கிறது இந்த முருங்கை மரத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில கம்பளி பூச்சியா இருக்கட்டும், எந்த மாதிரியான பூச்சிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது முருங்கை மரத்துல அதிகமா காணப்படும். அந்த சூழலை எப்படி முருங்கை மரத்தை அதுல இருந்து நம்மளை முருங்கை மரத்தை நம்ம பூச்சிகள்ல இருந்து எப்படி மேடம் மரத்தை பாதுகாக்கிறது?
நிச்சயமாங்க சார், அப்ப கண்டிப்பா நம்ம முருங்கை வந்து ரொம்ப எளிதாக நீங்க சொல்ற மாதிரி பூச்சி விழுகிற மாதிரி ஒரு மரம் தான். ஏன்னா அந்த அந்த தன்மைக்கே அது வருங்க. இப்ப நூல் பூச்சின்னு ஒன்னு வரும், அதுல பாத்தீங்கன்னா நூல் நூலா இருக்கும். அந்த நம்ம முருங்கை மரத்துக்கிட்ட போனீங்கன்னா நம்ம கையில படுறப்ப அந்த நூல் தன்மை தெரியும். ரெண்டாவது கம்பளி பூச்சி நீங்க சொல்ற மாதிரி, அப்புறம் ஒரு இலை வந்து தானாவே கொட்டும் பனிக்காலங்கள்ல. இந்த மாதிரி வர்ற சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முருங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த இயற்கையான மருந்துகளை அடிச்சும் மருந்துகளை கொடுத்தும் நம்ம சரி பண்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கறது நம்ம மக்களுக்கு பயன்படுற மாதிரியே மரங்களுக்கும் செய்யறோம். நம்ம இப்போ மரங்களுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கறது வேப்ப முன்னாக்கு கொடுக்கலாம். அடியுரமா கொடுக்குறப்போ நீங்க வேப்ப முன்னாக்கு கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் புழுக்கள் பெருசளவுல வராது. இதை தாண்டி நமக்கு நூல் புழுவோ கம்பளி பூச்சிகளோ வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து கதர்கடையில சோப்புகள் விற்குவோங்க, பார் விற்கும் நம்ம துவைக்கிற சோப்பு. அந்த சோப்பும் வேப்பெண்ணையும் கலந்து ஒரு நம்ம ஷாம்பு மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அதை நீங்க ஸ்ப்ரே பண்றப்போ வாரம் ஒரு முறை நீங்க அந்த மருந்து தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி பூச்சிகளை நம்ம தவிர்த்தலாம். நிச்சயமாங்க சார், நமக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கண்டிப்பா இருக்குதுங்க. கொரோனா மாதிரி காலகட்டங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருடம் முழுவதும் இந்த காய் கிடைக்காத இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு இது அவசியம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் பயன்படுற வகையில் நாங்க இன்னும் எளிமையான முறைகள்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப முருங்கை சூப் பவுடர்லாம் நாங்க தயாரிக்கிறது கிராமங்கள்ல, நீங்க வந்து அதுல எல்லா பொருட்களும் அடக்கமாயிருக்கும். அதாவது மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், முருங்கை இலை எல்லாம் நாங்க கலந்து வச்சிருப்போம். நீங்க சோலார் ட்ரையர்ல நல்ல சுகாதாரமான முறையில நாங்க பணியாளர்களை வச்சு நாங்க பண்ணி கொடுக்குறோம். இது நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன டம்ளர், நம்ம டீ டம்ளர் குடிக்கிற டம்ளர் அளவுக்கு நீங்க வேணும்னா ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டு நீங்க ஒரு சுடுதண்ணி ஒரு டம்ளர் ஆத்தி குடிச்சீங்கன்னா போதுமானது. இன்ஸ்டன்ட் நீங்க துரிதமான முறையில உருவாக்கி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நாங்க எளிமையா உங்க கைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கோங்க தம்பி.
மேடம், இப்ப முருங்கையில நிறைய மாத்திரைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கை தூள், முருங்கை பவுடர் எல்லாம் தயாரிப்பு பண்றாங்க. அதெல்லாம் என்ன முறையில மேடம் தயாரிக்கிறாங்க? அந்த முருங்கை மாத்திரைகள், முருங்கை தூளை பத்தின ஒரு வரவேற்பு பொதுமக்கள்கிட்ட இப்ப எப்படி இருக்கு?
ஒரு நல்ல வரவேற்பு இருக்குங்க. எப்படின்னா எல்லாத்துக்கும் அது தேவைன்னு தெரியுது. நமக்கு கால்சியம் சத்து தேவை, குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அவங்களும் விளையாடுறாங்க, படிக்கிறாங்க, ஒரு சோர்வு வரக்கூடாதுங்கிற எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆர்வமும் அந்த எண்ணமும் வந்ததுக்கு அப்புறம் கேப்சூல் ஆகட்டும், முருங்கை மாத்திரைகள் ஆகட்டும், மக்களுக்கு அந்த மாத்திரை வடிவில் வர்றதெல்லாம் எளிமையா பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு அளவெல்லாம் மெஷர்மெண்ட், ஒரு அளவெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஒரு மாத்திரை ஒரு கேப்சூல் எடுத்து போட்டு சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சா அவங்களுக்கு போதுமானதா இருக்குது. சூப் பவுடர் அந்த மாதிரி தான், சாதம் பொடி, இட்லி பொடி, முருங்கையில நாங்கள் லட்டு வரைக்கும் தயாரிச்சிருக்கோம். குழந்தைகளுக்கு எப்படி பிடிச்சா கொடுக்கும் சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில இருந்து போற முருங்கை எண்ணெய்க்கு வெளிநாடுகள்ல நல்ல வரவேற்பு இருக்குங்க. ஏன்னா இங்க இருக்கிறதுதான் நம்ம நாட்டு முருங்கைங்கிறது சத்துக்கள் அதிகம். இப்போ ஒரு ஒட்டு ரகமான வர்ற முருங்கையில வர்ற விதைகளை காட்டிலும் நாட்டு ரக முருங்கையில வர்ற விதை எண்ணெய் ஆகட்டும், இலை பவுடர் ஆகட்டும், இலை பவுடர்ல வர்ற மாத்திரை வடிவிலான கேப்சூலுக்கு ஆகட்டும் நல்ல வரவேற்பு இருக்குது.
இப்ப முருங்கையில பல வகையான எண்ணெய்கள் கூட தயார் பண்றதா சொல்றாங்க. இப்ப முருங்கையில என்ன மாதிரியான எண்ணெய்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம்? அந்த எண்ணெய்கள் பொதுமக்களுக்கு எந்தெந்த முறைகள்ல பயனுள்ளதா இருக்கு மேடம்?
நிச்சயமாங்க, நம்ம நல்ல முதிர்ந்த முருங்கை இலைகள்ல இருந்து வர்ற, முருங்கை விதைகள்ல இருந்து வர்ற விதைகளை நேர்த்தி பண்ணி அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற பருப்பு எடுத்துங்க, நல்ல வெயில உணர்த்திட்டு நம்ம எண்ணெய் தயாரிக்கலாமுங்க. அந்த மாதிரி தயாரிக்கப்படுற எண்ணெய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 42 கிலோ 50 கிலோ நீங்க காய் போட்டீங்கன்னா தான் 1 கிலோ பருப்பு எடுக்க முடியுங்க. அதாவது 42 கிலோ காய், காஞ்ச காய் போட்டீங்கன்னா தான் 1 கிலோ பருப்பு எடுக்க முடியும். அப்ப அந்த 1 கிலோ பருப்புல இருந்து நம்ம ஆயில் எடுத்தோம்னா ஒரு 150 ml 200 ml எடுக்க முடியுங்க. அப்ப அதுல சத்து பாருங்க எவ்வளவு இருக்கு உங்களுக்கு. ஒருத்தவங்க 40 கிலோ காய் சாப்பிடுறதும் ஒண்ணு, ஒரு 150 ml எண்ணெய் சாப்பிடுறதும் ஒண்ணு. அந்த அளவுக்கு நாங்க அதை வந்து ஒரு மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு வடிவத்துல கொண்டு வந்திருக்கோம். இது சாப்பிடுறப்போ நமக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கை எண்ணெய் ஒரு நாளைக்கு 3-5 ml சாப்பிட்டா போதுங்க. அப்படி சாப்பிடுறப்போ கண்ணு ரொம்ப நல்லதுங்க. இதை தாண்டிலும் வேணா உடல் உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ற பணிகள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது முருங்கை எண்ணெய். நமக்கு உள்ள இடத்துல ஒரு கணையமோ கல்லீரலோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஆரம்பிச்சிருந்தா அதை சரி பண்ணி கொடுக்குங்க.
இப்ப இந்த முருங்கை மரம் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான உரங்களை நீங்க அதிகமா வந்து பயன்படுத்துறீங்க, குறிப்பா இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துறீங்களா? என்ன மாதிரியான உரங்கள் வச்சா அந்த முருங்கை மரம் நல்லா தழைத்து வளரக்கூடியதா இருக்கு மேடம்?
நம்ம மண்ணை வந்து ஒரு நேர்த்தி பண்ணி ஆரம்பிச்சு நடவு செய்யணுங்க. மண்ணை நேர்த்தி பண்றது அப்படிங்கிறது அடியுறம்ங்கிறது நம்ம மாட்டு சாணம், நாட்டு மாட்டு சாணம் இல்ல ஆடுகளோட கழிவு, கோழி குப்பை இந்த மாதிரி இருக்கிறத நல்லா நீங்க பக்குவமா இறச்சி விட்டுட்டு உழவு 2-3 தடவை நல்லா உழவு பண்ணிட்டு நீங்க ஒரு 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 வாரம் ஒரு மாசம் அந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டுங்க. நம்ம எப்படி அடர் நடவு பண்றோமா இல்ல 10-10 நடவு பண்றோமா அப்படிங்கிற டிசைன் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வட்ட குழி எடுத்துட்டுங்க நடவு ஆரம்பிக்கலாம். நடவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழிகள்ல கொஞ்சம் மாட்டு சாணமும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துட்டு நீங்க இது இந்த இது இயற்கை இது உணவு இதே போதுமானதுங்க அதுக்கு மக்க மரத்துக்கு.
மேடம் இப்ப முருங்கையை பொறுத்தளவுல ஒரு இடத்துல ஒரு தோட்டத்துல தளதளன்னு முருங்கை நல்லா செழித்து வளருது, அதே ஒரு அடிக்கட்டையை எடுத்து ஒரு வேறு மாவட்டத்துல ஒரு வேற ஒரு மண் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது சில முருங்கை மரம் தளச்சு வளருது, சில முருங்கை மரம் வளர மாட்டேங்குது. அந்த வகையில முருங்கைக்கு ஏற்ற மண் வகை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் மேடம்? முருங்கை எந்த மண்ல செழித்து வளரக்கூடிய தன்மை உடையதா இருக்கு?
நிச்சயமாங்க சார், இந்த கேள்வி நல்ல கேள்விங்க. இப்ப மண்ணுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து முருங்கை மரத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழமொழி இருக்குது, காய்ச்சலும் பாய்ச்சலும், அதாவது லேசா வாட விட்டு தண்ணி விடணும். அப்போ முருங்கை மரத்துக்கு தண்ணி அதிகமா இருக்கிற நிலப்பாங்கு வேண்டாம். அப்படி வச்சோம்னா உங்களுக்கு முருங்கை வந்து செழிச்சு வளராதுங்க, ஒரு அழுகல் நோய் வர ஆரம்பிக்கும். அதாவது நல்ல தண்ணி பற்றாக்குறை அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வச்சீங்கன்னா முருங்கை செழிப்பா வளரும். உண்மையாலுமே அதுக்கு நீங்க நம்ம பழமையான இதுகளை எல்லாம் எடுத்து படிச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னோர்கள், முருங்கையே காய்ச்சலும் பாய்ச்சலும், நல்லா காய விட்டு தண்ணி விட்டீங்கன்னா நல்லா தலையும், ரொம்ப தண்ணி விட்டோம்னா தலையாது, அதுதான் உண்மையானதுங்க. அதனால தண்ணி வந்து ஒரு அளவான அளவுக்கு இருந்தா போதுமானதுங்க. மண் வளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணல் சார்ந்த மண், ஒரு கரிசல் அந்த மாதிரி இருக்கிற மண் நல்ல சூப்பரா வருங்க. கொஞ்சம் ரொம்ப தண்ணி நிக்கிற இடமா இருந்தா கொஞ்சம் கடிச்சு பிடிச்சு வராது வைங்க, அதான் ஒரு காரணமா இருக்குது.
இந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய முருங்கையை பொறுத்த அளவுல இன்னைக்கு சந்தையில உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய அந்த முருங்கையினுடைய விலை அப்படிங்கிறது உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிக்கு போதுமானதா இருக்கா மேடம்? அதனுடைய விலை அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நிச்சயமாங்க சார், இது வந்து உண்மையாலுமே நாங்கெல்லாம் மதிப்பு கூட்டு பொருளுக்கு வந்தது காரணம் கூட நீங்க கேக்குற இந்த ஒரு நல்ல கேள்வினாலதான். என்னோட கிராமத்துல முருங்கை நல்ல ஒரு நல்ல காய் பிறக்கிற தருணத்துல பாத்தீங்கன்னா 1 கிலோ காய் வந்து 7 ரூபாய்க்கு போடுறோம் நாங்க. 1 கிலோ காய் அப்படிங்கிறதுங்க கிட்டத்தட்ட நாட்டு காய்கள்ல 13 காய் நிக்கும் சார். ஆனா அதுவே வந்து இப்ப நம்ம ஒட்டு ரகங்கள்ல கிட்டத்தட்ட 9 காய் நிக்கும். 9 காய் 13 காய் நாங்க கொடுக்கறதுக்கான விலை வந்து 7 ரூபாய். ஆனா நான் வந்து நகரத்துல போறப்போ ஒரு மளிகை கடைகள்லயோ இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ போய் நான் விசாரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 1 காய் 7 ரூபாய். நான் 1 கிலோ காயை 7 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஆனா எனக்கு பின்னாடி அது மக்கள்கிட்ட போய் சேர்றப்போ 1 காய் 7 ரூபாய்க்கு போய் சேருது. அப்ப இதை எங்க நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் நேரடி விற்பனை பண்ணா என்ன அப்படிங்கிறப்போ, இப்ப எல்லா இடத்துக்கும் போய் நம்மளால நேரடியா விற்க முடியாது. அப்போ மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி நம்ம இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போலாம் அப்படிங்கறதுக்கான முயற்சி தான் சார் இது எல்லாமே.
இப்ப மேடம் பொதுவா நம்ம ஒரு சந்தையில காய்கறி வாங்குறோம் அப்படின்றப்ப ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு சேர்த்துதான் காய்கறிகள் வாங்குவோம். இப்ப முருங்கைக்காயை பொறுத்த அளவுல பாதுகாப்பான முறையில வச்சுக்கிட்டா முருங்கைக்காய் எத்தனை நாட்கள் கெட்டு போகாம இருக்கும், மரத்துல பறிச்சதுல இருந்து நம்ம எத்தனை நாட்கள் வரைக்கும் சமையலுக்கு பயன்படுத்தலாம் மேடம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
முருங்கைக்காய் வந்து நம்ம வந்து பதப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லை, நீங்க வெளியில வச்சுட்டு 3 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு மேல வச்சீங்கன்னா ரொம்ப ஸ்கின் அதோட தோல் வந்து வறண்ட மாதிரி ஆயிரும். முருங்கை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கனாலே ஒரு கலர் மாறிடும். அதை வந்து வேற எந்த தன்மையாவும் அதை பாதுகாப்பு பண்றதுங்கிறது ஈரத்துணிகள் டவல்ல ஈரத்துண்டுகள் நல்ல நம்ம காட்டன் துண்டுகள்ல வச்சு நீங்க வைக்கிறப்போ கிட்டத்தட்ட 3-4 நாள் வைக்கிற வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அவ்வளவுதான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேல வைக்கிறப்ப ஒரு சின்ன கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் முருங்கை பொறுத்த வரைக்கும். அதாவது முருங்கையில எல்லாமே வந்து ஒரு பயன்பாடு உள்ள பொருள் தானுங்க. நீங்க முருங்கை வரதுல இருந்து இலை, இலையில இருந்து வர பூ, பூல இருந்து வர காய், காயில இருந்து வர விதை, விதையில இருந்து வர பவுடர், பவுடர்ல இருந்து அதுக்கப்புறம் வர எண்ணெய். அதாவது பனை மரம் ஒண்ணு முருங்கை மரம் ஒண்ணு வேர்ல இருந்து அந்த உள்ள இருக்க பிசின் வரைக்குமே சத்துக்கள் தான். நீங்க முருங்கை எந்த மாதிரி வேணாலும் பயன்படுத்தலாம், பூவை நீங்க பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். அதனால இதுல சத்து எந்த இடத்துலயும் குறையாதுங்க சார். இருக்கு அது வந்து கூடிக்கிட்டே தான் போகும். இப்ப 1 கிலோ காய் வந்து 7 ரூபாய், 1 லிட்டர் எண்ணெய் வந்து 2500 ரூபாய். அப்ப அதோட சத்து ஒரு ஒரு படிப்படியா உயர்ந்துதான் போகும் சார் நமக்கு. அது
மேடம் இந்த முருங்கை விவசாயத்தை பொறுத்த அளவுல நீங்க வங்கிகள்ல ஏதாவது கடனுதவி வாங்கி இந்த முருங்கை உற்பத்தி அல்லது வேளாண்மை செய்யறீங்களா? இதனுடைய பொருளாதாரத்துக்கு தேவைகளை நீங்க எப்படி மேடம் பூர்த்தி செய்யறீங்க?
நிச்சயமா சார், நல்ல கேள்வி. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எந்த கடனுதவியும் வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவுலதான் பண்ணிட்டு இருக்கோங்க சார். நான் வந்து பெரிய ஒரு இழப்புக்கு அப்புறம் நான் இந்த விவசாயத்துக்கு வந்ததுனால எனக்கு இதுல இருக்க வழிகளும் சிரமங்களும் தெரியுங்க சார். இப்போ என்னோட கணவருக்கு வந்து ஒரு தீர்க்க முடியாத நோயில இறந்து போயிடுறாரு 2019களில். அதுக்கப்புறம் தான் நான் வந்து விவசாயத்துக்கு வரேன். ஆனா எனக்கு பாரம்பரியமும் அம்மா வீடும் கணவர் வீடுமே விவசாயம்தான். ஆனா விவசாயத்துல பெரிய அளவில் எனக்கு ஒரு ஈடுபாடா இல்ல அப்போ. ஆனா அவர் இழப்புக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் விரும்பி செஞ்ச விவசாயத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவருக்கு வந்து முருங்கை ரொம்ப பிடிக்கும். அப்ப முருங்கையில என்ன பண்ணலாம்? அப்ப முருங்கையில விலை கிடைக்காதப்போ அந்த விவசாய மக்களுக்கு நம்ம எப்ப அப்படி என்ன மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்தா அவங்களுக்கு விலை கிடைக்கும்? இப்ப 2 தரப்புக்கும் ஒரு சௌகரியமான விஷயம் இது. அதாவது உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கும் விலை கிடைக்குது, நுகர்வு பண்ற மக்களுக்கும் வருஷம் பூராவும் இந்த பொருள் கிடைக்குது. அப்போ ஒரு சின்ன பாலமா நம்ம செயல்படணும் அப்படிங்கறதுக்காக வந்த முயற்சி தாங்க சார் முருங்கை மதிப்பு கூட்டு பொருள். அதாவது முருங்கையில மதிப்பு கூட்டு பொருள் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறப்போ இதுக்குள்ள வர்றப்போ நிறைய சிரமங்களை சந்திச்சோம். ஆனாலும் வங்கிகள்ல நாங்க கடனுக்கு போகல, குடும்பம் வரைக்கும் நாங்க எங்களோட உழைப்புகளையே கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார். நாங்க
மேடம் இப்ப முருங்கை தவிர என்ன மாதிரியான காய்கறிகளை நீங்க உற்பத்தி பண்றீங்க மேடம்? அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா?
முருங்கை வந்து நம்மளோட சொந்த தயாரிப்பு, சொந்த பூமி, நண்பர்கள்ட்ட இருந்து வாங்கி நம்ம மதிப்பு கூட்டு பொருள் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க 17 ரகமான நாட்டு ரக அரிசியை வந்து மக்களுக்கு நாங்க கொண்டு போய் கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறோம். எப்படினாங்க சார், இப்போ நெல் விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்றாங்க, அது மக்களுக்கு போய் சேர்றதுல ஒரு சின்ன தடை இருக்குது. ஏன்னா உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் இடையில இங்க எப்பவுமே ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்குது. அதுல அப்ப அந்த இடைவெளி தீர்க்கறதுக்காக ஒரு 17 ரகமான அரிசிகளை நாங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முருங்கையில மற்ற விவசாயிகளும் நாங்க சேகரிப்பு பண்ணி அதுல இருந்தும் நாங்க மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு விளையிற கருப்பு கவுனி, பூங்கார், அறுபதாங்குருவை, கருத்தக்கார், கருங்குருவை, சிவன் சம்பா, சீரக சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பாவுங்க, இந்த மாதிரி ஒரு 17 ரகம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இப்போ மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிறது ஆண்களுக்கான அரிசி, ஆண்களுக்கு அது ரொம்ப ஆண் குழந்தைகளுக்கு நல்லது. பூங்கார் அப்படிங்கிறது பேரே பாருங்க பூ வரும் அது, அது பெண்களுக்கான அரிசி அப்படிங்கிறது. கருப்பு கவுனி அரிசிகளின் மன்னன், மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி ரெண்டும். அது அரிசிகளின் மன்னன்ன்றது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தி ரொம்ப கூடுதல் சத்து அதிகமா மிகுந்ததுங்க, மன்னர்கள் அதிக சாப்பிட்ட அரிசி. இப்ப 60ஆம் குருவை அப்படிங்கிறது நடவழியே 60 நாள் அது முதிர்ச்சி அடைச்சிரும், பேரே 60ஆம் குருவை. இழந்த சக்தியெல்லாம் மீட்டு கொடுக்குங்க சார். ஒருத்தவங்க ஒரு 18-20 வயசுல எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்களோ அதே இது 60 வயசுல இருப்பாங்க. 60ஆம் குருவியோட ஸ்பெஷல் வந்து அந்த மாதிரி ஒரு ரகம். அது
இது வரைக்கும் முருங்கையில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், முருங்கையில என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு, பொதுமக்களுக்கு முருங்கையினுடைய தேவையும் அவசியமும் குறித்து மிகச்சிறப்பான எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
தேங்க்யூ சார்.
நேர்களே, இதுவரை முருங்கை மதிப்பு கூட்டல் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திருப்பூர் மாவட்டம் மூலனூர் கிராமம் நாச்சிப்பாளையம் இயற்கை விவசாயி NMS சுகந்தி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-00 7795 என்ற எண்ணிலும் புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.